நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இப்போ நம்ம நிலையத்துக்கு தர்மபுரியிலேருந்து திருமதி அகிலா வந்திருக்காங்க. இவங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தர்மபுரி மாவட்டம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வறட்சி நிலவர மாவட்டம் தான் அது. இப்போ அங்கே இவங்க வந்து எப்படி விவசாய பணிகளை மேற்கொள்கிறாங்க, அதாவது என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்ணுறாங்க, எப்படி அவங்களுடைய வேளாண்மையை திட்டமிட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் அகிலா.
வணக்கம்.
நீங்கள் என்னென்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுவீங்க?
மரவள்ளி, நிலக்கடலை, மஞ்சள் இதெல்லாம் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி போடுவோம், தீவனப்பயிர் இதுதான் மேம்.
சரிங்க. மரவள்ளி அப்படின்னாக்கா இப்போ பொதுவாகவே சேலம் அந்த தர்மபுரி அந்த சைட்லாம் மரவள்ளி நிறையா இருக்குது. மஞ்சள் வந்து உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும் இல்லைங்களா? மஞ்சள் பயிர் செய்கிற அளவுக்கு தண்ணி இருக்குங்களா?
தண்ணி கொஞ்ச நாள் தாங்க கட்ட முடியும், அப்புறமா வானவரியாக மழை பெஞ்சிச்சின்னா அதில் வந்துடுங்க. ட்ரிப்பு போட்டிருக்குறோம், அந்த ட்ரிப்பில் விட்டுருவோம்.
மஞ்சள் எவ்வளோ பரப்பளவில் சாகுபடி பண்ணுவீங்க?
1 ஏக்கர் பண்ணியிருக்கோம்.
அதேமாரி இப்போ மரவள்ளி கிழங்கும் சாகுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க, அது எவ்வளோ ஏரியாவில் போடுவீங்க?
அது 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரி போட்டிருக்கோம்.
சரிங்க. இப்போ மஞ்சள், மரவள்ளி இதெல்லாம் வந்து எந்த பருவத்தில் உங்களுக்கு சாகுபடி செஞ்சால் உங்கள் பகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு?
மஞ்சள் வைகாசியில், மரவள்ளி கார்த்திகையில் போடுவோம். கார்த்திகை மார்கழி அந்த மாதத்து இடைவெளியில் போட்டுக்குவோம். நிலக்கடலை வைகாசியில் போடுவோம்.
இப்போ நீங்கள் மஞ்சள் சாகுபடி செய்கிறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் விலை முன்னாடி இருந்ததை விட ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் மஞ்சள் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்ன காரணங்க?
மஞ்சள் சாகுபடினா அங்கே தண்ணி இல்லைங்க, கொஞ்சம் இருக்கிற தண்ணி ட்ரிப்பில் விட்டாலும் ஏதோ வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த பயிரும் பண்ணுறதுக்கும் வசதி இல்லை, அதனால் பண்ணிக்கிறோம்.
சரி. இப்போ மஞ்சள் சாகுபடியில் என்ன முறை, அதாவது அந்த சாகுபடி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து மஞ்சள் அறுவடை வரைக்குமே என்னென்னலாம் பண்ணுவீங்க?
டிராக்டரில் உழவு ஓட்டுவோங்க, 2-3 டைம் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் ஏரில் திட்டு கால் ஓட்டிட்டு ட்ரிப் இழுத்து அதுக்கப்புறம் கிழங்கு நடுவோம்.
இப்போ விதை அப்படிங்கும்போது விதை கிழங்கு நீங்கள் ஏதாவது ரகம் போடுறீங்களா?
தோட்டத்தில் விளைஞ்சதே எடுத்து வச்சுட்டு எங்கள் நிலத்தில் விளையிறதையே தரமான கிழங்காக பார்த்து தேர்வு பண்ணி தேர்ந்தெடுத்து வச்சுருவோம். வெட்டி நிழலில் போட்டு வச்சு வாரம் ஒரு முறை தண்ணி தெளித்து நல்ல மொளை வந்ததுக்கப்புறம் நடுவோங்க.
சரிங்க. இப்போ விதை நட்டாச்சு, இப்போ பாசனத்துக்கு வந்து சொட்டுநீர் பாசனம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உழவு ஓட்டும்போது எப்படிங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போடுற மாதிரி போட்டிருக்கீங்களா?
ஆமாம்மா, உழவுக்கு முன்னாடி ட்ரிப்பு கழட்டி வச்சுடுவோம், திரும்பவும் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரிப் இழுத்து அப்புறம் நடுவோங்க.
இப்போ எவ்வளோ இடைவெளி கொடுப்பீங்க? அடியோரமாக என்ன போடுவீங்க அதில் சொல்லுங்க.
அடியோரமாக டிஏபி போட்டிருக்குறோம், எருவு போடுவோம். பார்க்கடையில் 2 அடி இருக்கும், 1 அடிக்கு ஒரு இதாக நட்டுருக்குறோம்.
அப்புறம் தண்ணி வந்து இப்போ கிழங்கு வரக்காட்டிலே நட்டுட்டு அப்புறமா தண்ணி
பண்ணி விடுவோம். ஆமாங்க.
சரி. இப்போது எத்தனை நாளில் மஞ்சள் முளைச்சி வரும்?
15 நாள் ஆகிடுங்க.
சாதாரணமாக மஞ்சள் பார்த்தோம்னாக்க அது முளைச்சி நல்ல அந்த நிழல் கட்டி வர்றதுக்கு வந்து 2-3 மாதம் ஆகும். அதுக்கு இடையில வேற எதுவும் பயிர் போடுவீங்களா? ஊடு பயிர்,
மக்காச்சோளம் போட்டிருக்கிறோம். மஞ்சளுக்கு இடையில இப்படி திட்டு போட்டிருக்கோம்னா ஒரு சைடு மஞ்சள், இந்த சும்மா இருக்கிற பக்கம் மக்காச்சோளம் போட்டிருக்கோம்.
சரிங்க. இப்ப மக்காச்சோளம் எவ்வளவு நாள் பயிர்? இப்ப மஞ்சளுக்கு வந்து அது நிழல் கட்டிட்டு அதோட வளர்ச்சிக்கு பாதிப்பா இருக்காதுங்களா?
அதோட வளர்ச்சிக்கு பாதிப்பு இல்லைங்க, மேல ஐட்டா வளர்ந்துருது முன்னாடியே. 3 மாசத்துல அது
அறுவடை. மற்றபடி மேல் உரம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன கொடுப்பீங்க மஞ்சளுக்கு? இப்போ வந்து மண் அணைக்கிறது அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எப்போ என்னென்ன உரம் கொடுப்பீங்க?
பொட்டாஸ் தான் கொடுத்துருக்கோம். 2-3 மாசத்தில் மண் பார் அணைக்கும் போது மேல் உரமாக பொட்டாசு போட்டு மண் அணைச்சிருக்கோம்.
வேறு எதுவும் நீங்கள் சோளம் அந்த மாதிரிலாம் பயிர் பண்ணலைன்னாக்கா உங்களுக்கு களை நிறையா இருக்கும் இல்லைங்களா? களை கொல்லி பயன்படுத்துவீங்களா இல்லை களை எடுப்பீங்களா?
களை எடுப்போம். இப்போ வந்து களை கொல்லி அடித்தோம், 2 டைம் பயிர் வரத்துக்கு முன்னாடியே களை தெரியும் போது அடிச்சுட்ருவோம்.
சொட்டுநீர் பாசனம் அப்படிங்கும்போது அது எப்படி, ஒரு வாரத்துக்கு ஒரு அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட இடைவெளியில் தண்ணி பாய்ச்சுவீங்களா?
தண்ணி இருந்துச்சுன்னா வாரம் 1 டைம் பாய்ச்சலாங்க. தண்ணி கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்னா பயிர் வந்ததுக்கப்புறம் 15 நாளைக்கு 1 முறை, இல்லை அப்படின்னா மழை வந்துடுச்சுன்னா மானாவாரியாக வந்துடுங்க.
இப்ப அறுவடைக்கு கருவிலாம் இருக்கு அப்படிங்கிறாங்க, நீங்க அதெல்லாம்
பயன்படுத்தலங்க?
சரிங்க, இப்ப மஞ்சள் அறுவடைக்கு பின்னாடி அதை பதப்படுத்துறது விற்பனை அதெல்லாம் எப்படிங்க?
மஞ்சள் வெட்டி எடுத்து வேச்சு அப்புறம் பாலிஷ் பண்ணி ஈரோடு மார்க்கெட்டுக்கு தான் கொண்டுட்டு வருவோம். அங்கே வந்து கட்டுப்படியான விலைக்கு விற்றுட்டு வந்துடுவோம். இல்லைனா அங்கேயே வச்சுருந்து எப்போ விலை கட்டுப்படியான விலைக்கு வருதோ அப்போ விற்றுட்டு வருவாங்க.
இப்போ மஞ்சள் வேக வைக்கிறதுக்கு வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாணிப்பாலில் வேக வைப்பாங்க, இப்போ வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மஞ்சள் வந்து நிறைய இந்த மருந்து பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கெல்லாம் பயன்படுது, ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதனால் அதோடய தரம் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நல்ல தண்ணியில் தான் வேக வைக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க?
நாங்கள் தண்ணியில் எங்கள் கிணத்து தண்ணியில் தான் வேக வைக்கிறோம், மட்டை போட்டு தான் வேக வைக்கிறோம், தேங்காய் மட்டை போட்டு வேக வைக்கிறோம்.
இப்போ வந்து அந்த மஞ்சளை வேக வைக்கிறதுக்கு ஒரு கலன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் ஆவியில் வேக வைக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அது பார்த்துருக்குறோம் மேடம், கேள்விப்பட்டிருக்குறோம், ஆனால் நாங்கள் வந்து பயன்படுத்தலை. பக்கத்துலலாம் செஞ்சுருக்காங்க, ஆவியில் நீராவியில் வச்சிருக்கிறாங்க மஞ்சள்.
சரிங்க, இப்போ மஞ்சள் வந்து விலை ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மஞ்சள் பயிருக்கு செய்கிற செலவுக்கு இது கிடைக்கிற விலை ஈடுகட்டுதுங்களா?
விலை இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஈடுகட்டலைங்க மேடம். ரொம்ப விலை இருந்தப்போ பரவாயில்ல, இப்போ வந்து 2 வருஷமாக விலை வந்து கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு நஷ்டம்தான்.
சரிங்க, அப்போ நஷ்டம் வருது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கிராப்பை விட்டுட்டு அதை வேற ஒரு கிராப் போட வேண்டியதானே?
எந்த பயிர் போட்டாலும் விளைச்சல் கிடைக்கும் போது விலை இல்லாமல் போயிடுது, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வச்சுக்கிட்டு தான் இருக்கும், எதையும் இது வேணாம்னு தூக்கி போட முடியல.
சரிங்க, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உண்மை தான். என்ன, ஒரு மஞ்சள் சாகுபடியில் பல வருஷம் அனுபவம் உள்ள ஒரு விவசாயி என்ன சொன்னார்னா, நிறைய போட்டுட்டு இருந்தேன் முன்னாடி 5 ஏக்கர் 10 ஏக்கர்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் நல்ல விலை இருக்கும்போது, இப்போ விலை குறைஞ்சிட்டதுனால சாகுபடி பரப்பளவை குறைச்சி கொஞ்சமாக 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படி பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் சொல்லியிருக்கீங்க, அதாவது ஏதாவது ஒரு சமயம் வந்து விலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு பயிர் சாகுபடி பண்ணி ஆகணும், அதனால் பண்ணுறோம் அப்படின்னு.
நாங்களும் கம்மியாக தான் போட்டிருக்கிறோம், சுத்தமாக விலை இல்லை, அடுத்த வருஷம் விலை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னால விதைக்காக வச்சிருக்கிறோம் மஞ்சள்.
சரிங்க, இப்போ மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க அதோட சாகுபடி முறை பற்றி சொல்லுங்களேன்.
மரவள்ளி பார்த்தீங்கன்னா நல்ல நிலலாம் உழுது வச்சுக்கிட்டு குச்சி மரவள்ளி குச்சி எடுத்து கட் பண்ணி ட்ரிப்பில் தாங்க நட்டுருக்கோம், 2.5 அடிக்கு ஒரு குச்சியாக நட்டுருக்கோம்.
இப்போ குச்சி வந்து உங்கள் தோட்டத்துலேருந்து நீங்களே வெட்டி?
நாங்களே எங்கள் தோட்டத்துலேருந்து நாங்களே நல்ல தரமான குச்சியை தான் எடுத்து விளைச்சலான குச்சியை எடுத்து நட்டுக்குவோம்.
சரிங்க, இப்போ இதுவும் ட்ரிப்பில் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிங்க. இப்போ மரவள்ளிக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நீர் பாசனம் வேணுங்க?
1 வாரம் 1 டைம் பாசுறேங்க.
வேறு உரம்லாம் என்ன போடுவீங்க?
உரம் வந்து அடி உரமாக டிஏபியும் மேல் உரமாக 6 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் பொட்டாஸ் போடுவோங்க, ஏக்கருக்கு 3 மூட்டை பொட்டாஸ் போடுவோங்க.
இப்போ மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வேலை எதுவும் இல்லை இல்லைங்களா? இப்போ ஆட்கள் தேவையான
கொத்துறது மட்டும்தான், களை எடுக்கிறது மட்டும்தாங்க.
இப்போ இதில் ஏதாவது களைக்கொல்லாம் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க?
இன்ன வரைக்கும் எதுவும் இல்லைங்க.
சரிங்க, இப்போ எத்தனை நாளில் இது அறுவடைக்கு வரும் மரவள்ளி?
மரவள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருந்து ரெகுலராக தண்ணி பாய்ச்சிட்டே இருந்தால் 8 மாதத்தில் அறுவடை பண்ணிடலாங்க. எங்களது தண்ணி பற்றாக்குறைன்றதுனால 10 மாதம் ஆகிடுது, 10 மாதம் 11 மாதத்தில் அறுவடை பண்ணிடுறோம்.
சரிங்க, மரவள்ளி விற்பனையை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க?
இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குதுங்க.
இதுக்கு முன்னாடிலாம் நல்ல
முன்னாடி நல்ல விலை வித்துச்சிங்க, இந்த வருஷம் ரொம்ப கம்மியா.
எப்படிங்க, வியாபாரிகள் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களா?
ஆ, வியாபாரிகளே வந்து மூட்டைக்கு உள்ளன்னு ரேட்டு பேசி எடுத்துட்டு போயிடுவாங்க, தோன்றது எல்லாமே தோண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க.
சரிங்க, இப்போ மரவள்ளி மஞ்சள் நிலக்கடலை போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ இதெல்லாம் வந்து பயிர் சுழற்சியில தான் போடுவீங்களா எப்படிங்க?
மரவள்ளி போட்டதுல நிலக்கடலையும் நிலக்கடலை போட்டது மஞ்சளும் இப்படி மாத்தி தாங்க போட்டுட்டு இருக்கோம்.
தக்காளி எல்லாம் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க, மற்ற காய்கறிகள்லாம் போடுவீங்களா?
மற்ற காய்கறினா வீட்டுக்கு மட்டும் கத்திரி வெண்டை அந்த மாதிரி வீட்டுக்கு மட்டும் போட்டுக்கோங்க.
இப்போ தக்காளி சாதாரணமாகவே இந்த விலை ஏற்றத்தாழ்வுக்கு உதாரணம் சொல்கிறதுனாலே தக்காளி தான் சொல்லுவாங்க, 1 நாளைக்கு 2 ரூபா விற்கும் கிலோ, 1 நாளைக்கு 50 ரூபா விற்கும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் என்ன வந்து கிடச்சிருக்கு?
இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக தாங்க இருக்குது. சித்திரை வைகாசியில் பார்த்திங்கன்னா நல்ல விலை கிடைக்குங்க, அப்போ பார்த்திங்கன்னா விளைச்சல் கம்மியாக இருக்கும், இப்போ விளைச்சல் அதிகமாக இருக்குது, விலை ரொம்ப கம்மியாக இருக்குது.
தக்காளி வந்து எப்படிங்க, விதை வாங்கி நாற்று விட்டுக்குவீங்களா இல்லை நாற்றே வாங்கிடுவீங்களா?
நாற்றே வாங்கி நட்டுருவோங்க, ஒரு நாற்று வந்து 30 பைசான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் நட்டுருவோங்க.
தக்காளி உங்களுக்கு எத்தனை நாளில் மகசூல் கொடுக்கும்?
தக்காளி வந்து 2 மாதம் முடிஞ்சு அறுக்க ஆரம்பிச்சிருவோம், 3வது மாதம் முடியறதுக்குள்ளே அறுவடை முடிஞ்சிருங்க.
சரிங்க, இப்போ கால்நடைகள் வச்சுருக்கீங்களா?
கால்நடை வச்சிருக்கோம், 3 வச்சிருக்கோம், கறவை மாடு.
3 கறக்குதா?
ஆ, 3 கறக்குது.
மாடுகளுக்கு தேவையான தீவனம்லாம் நீங்கள் சாகுபடி பண்ணிக்கிறீங்களா?
தீவனம் சாகுபடி பண்ணியிருக்கிறோம், மக்காசோளத்தட்டு சோள பயிர் செஞ்சோளன்னு சொல்லிட்டு செஞ்சோளத்தட்டு அப்புறம் தீவன பயிர்னு புதுசாக ஒரு ரகம் வந்திருக்கு, பயிர் மாதிரி இருக்குங்க, அது இப்போ தாங்க பண்ணியிருக்கிறோம்.
சரிங்க, இப்போ மூணு மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா பால் கறந்து எப்படிங்க லோக்கலில் நீங்களே விற்கிறீங்களா இல்லை ஏதாவது சொசைட்டியில் கொடுக்குறீங்க?
சொசைட்டியில் தாங்க கொடுக்குறோம்.
மூணு மாடு வந்து மொத்தமாக எவ்வளோ கறக்குதுங்க?
மூணு மாடு வந்து ஒன்று விட்டு மின்னது பின்னு தான் கண்ணு போடுங்க. ஒவ்வொரு மாடு 7 லிட்டர் 10 லிட்டர் அந்த மாதிரி கறக்குங்க, ஒரு நாளைக்கு 25 லிட்டர்.
இப்போ மாடுகளுக்கு வந்து நல்ல சரியான தீவனம் கொடுத்தா தான் அது நல்ல சரியான அளவு பால் கொடுக்கும் இல்லைங்களா? இப்போ என்னென்ன தீவனம்லாம் கொடுப்பீங்க?
மாட்டு தீவனம் கொடுக்குறோம், அப்புறம் புண்ணாக்கு வாங்கி போடுவோங்க, இளங்கரவியில் இந்த உளுவல் பால் ஆட்டி கொடுப்போம், அப்புறம் தீவன பயிர் இதாங்க போட்டுருக்கோம்.
வேற இந்த மாடுகளுக்கு தடுப்பூசி எல்லாம் சொல்றாங்க,
கோமாரி தடுப்பூசி மட்டும் போட்டிருக்கிறோம்.
சரிங்க, இப்போ கறவை மாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த மாடு வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு பால் கிடச்சிட்டு இருக்கணும்னாக்கா அது சரியான நேரத்தில் அதை சின்ன பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
கண்ணு போட்டு 2 மாதம் வரைக்கும் பால் கறந்துட்டு இருப்போம், அதுக்கப்புறம் பருவத்துக்கு வந்துருச்சுன்னா சசிட்டுக்கிறது போய் ஊசி போட்டுருவோம்.
சரிங்க, இது வரைக்கும் உங்களுடைய இந்த சாகுபடி அனுபவம், கால்நடை வளர்ப்பு எல்லாத்தையும் நீங்கள் ஒருங்கிணைச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி அனுபவங்கள் எல்லாமே எங்கள் நேயர்களுக்கு நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. அதே சமயம் நீங்கள் வந்து இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்னும் நல்லா இந்த வேளாண்மையை செஞ்சு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக்கிறோங்க. வணக்கம்.
நன்றிங்கம்மா.
நேயர்களே, இது வரைக்கும் தருமபுரி மாவட்டம் தாதனூர் புதூர்லேருந்து வந்திருந்த அகிலா அவங்க எப்படி சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க புதிய ரகங்களோ இல்லை புதிய தொழில்நுட்பங்களோ அதிகமாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படியே சில விஷயங்கள் அவங்க கேள்விப்பட்டிருந்தாலும் அதை நடைமுறைக்கு அவங்க கொண்டு வரல. விவசாயிகள் காலத்துக்கு தகுந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகளும் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்ல முறையில் விவசாயிகள் பயன்படுத்திக்கணும், அதனால் அதை பயன்படுத்தி அவங்களுடைய வருவாயை அதிகப்படுத்திக்கணும். அப்படி நீங்கள் புதுசாக பயன்படுத்தின தொழில்நுட்பங்கள் எப்படி உங்களுடைய விளைச்சல் அதிகரிக்கிறதுல உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது அப்படிங்கிறத திரும்பவும் நம்ம வானொலிக்கு வந்து நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். அவங்களும் சரி, நான் இந்த தொழில்நுட்பங்கள் பற்றி இனி நிறைய தெரிஞ்சு இன்னும் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். பல்கலைக்கழகம் வெளியிட்ட புதிய தொழில்நுட்பங்கள், புதிய வேளாண்மை முறைகள் இல்லாமல் நீங்களா விவசாயிகளே கூட தாங்களே பல புதிய முறைகளை அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது புதிய முறைகளை பின்பற்றிட்டு இருந்தீங்கன்னா நம்ம நேயர்களோட வந்து அதை பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422 243 1055.